السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. وقال تعالى: لقد كان لكم في رسول الله أسوة حسنة. وقال أيضا: إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من جعل الهموم هما واحدا أي هم الآخرة كفاه الله هم الدنيا وهم الآخرة، أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பா உங்களுக்கும் நசீகத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இறுதி தூதராக, இறுதி நபியாக, இறுதி ரசூலாக தெரிவு செய்து அவர்களுடைய வாழ்க்கையை உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்கள் முன்மாதிரியானதாக ஆக்கியிருக்கிறார். இன்று உலகில் வாழக்கூடிய 600 கோடி மக்கள் என்று சொல்லப்படும் என்றால், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், இந்துக்கள், யூதர்கள் என்று பல மதங்களாக பிரிந்து வாழ்கிறார்கள். அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லோருக்கும் முன்மாதிரியாக, இறுதி நபி என்ற காரணத்தினால் யூதர்களுக்கும் அல்லாஹ் முன்மாதிரியாக, கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ் முன்மாதிரியாக, அனைவர்களுக்கும் அல்லாஹ் முன்மாதிரியாக இருக்கிறார். சஹீஹ் புகாரியில் ஒரு ஹதீஸ் பதிவாகிறது. ஜாஹிலியத்துடைய காலம் சம்பந்தமாக பேசும் பொழுது இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்ற ஜாஹிலியத்துடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதருடைய வாழ்க்கை வரலாறு குறிப்பை எடுத்து சொல்லுகிறார்கள். ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் ஜாஹிலியத்துடைய காலத்தில் வாழும் பொழுது ஒரு சிறந்த பண்புள்ள மனிதராக வாழ்ந்திருக்கிறார். அவருடைய பண்பை எப்படி விளங்க வைக்கிறார்கள் என்றால், ஜாஹிலியத்துடைய மக்களிடத்தில் இருந்த ஒரு தவறான ஒரு பழக்கம், மிக மோசமான ஒன்றுதான் குர்ஆன் சொல்கிறது: وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِالْأُنثَى ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ يَتَوَارَى مِنَ الْقَوْمِ مِنْ سُوءِ مَا بُشِّرَ بِهِ. அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை கிடைத்துவிட்டது என்ற நன்மாராயம் சொல்லப்பட்டால், அந்த குழந்தையை வாழ வைக்கிறதா, உயிரோடு புதைக்கிறதா என்று தகப்பன் பெரும் தடமாட்டத்தில் ஆகிவிடுவார். அதை குர்ஆன் பயான் செய்திருக்கிறார். இந்த ஜெயித் என்ற மனிதர் என்ன செய்வார் என்றால், காபத்துள்ளால வந்து நின்று கொண்டு அவர் சொல்லுவாரா: ஓ மக்களே, உங்களோட பிள்ளை பிறந்தா அதை உயிரோடு கொள்ளாதீங்க, அது எனக்கு தாங்க, நான் அந்த பிள்ளையை வளர்க்கிறேன். உங்களுக்கு அந்த இறைவன் மீது நம்பிக்கை இல்லை, உணவு கொடுக்கக்கூடியவன் அவன், எனக்கு அந்த பிள்ளையை தாங்க, நான் அந்த பிள்ளையை வளர்க்கிறேன் என்று சொல்லுவான். இப்படி ஏராளமான மக்கள் அந்த பிள்ளையை கொடுப்பாங்க. சிலர் புதைச்சு போடுவாங்க, சிலர் சரி இவர் வளர்க்கட்டும் என்று கொடுப்பாங்க. அந்த புள்ள பியூபிசிய பருவத்தை பலாகத்தை அடையக்கூடிய நேரத்தில் அவர் அந்த அப்பாவை அம்மாவை கூப்பிட்டு சொல்லுவாராம், உங்களுக்கு இந்த புள்ள வளர்ந்து வந்துருச்சு, எடுத்துக்கொள்ள இஷ்டம் பண்ணா எடுத்துக்கொள்ளலாம், இல்லைன்னா எனக்கிட்டே விட்டுருங்க, நான் இந்த பிள்ளையோட எதிர்காலத்தையும் பார்த்துக் கொள்றேன். இந்த மனிதருடைய உள்ளத்துல உண்மையான மார்க்கத்தை அறிய வேண்டும் என்ற ஒரு ஆசையில இவர் வெளியேறி போனார். மக்கால இருந்து சிரியாவுக்கு போனார். அங்க போய் முதலாவது சந்திச்சார் ஒரு ஜூ, ஒரு யூதர். அந்த யூதரை சந்திச்சு கேட்கிறாரு, நான் உங்களோட மார்க்கத்தில் சேரலாமா, நானும் ஒரு ஜூ ஆக விரும்புகிறேன். அந்த ஜூ ஒரு ஃபாதர், அவருடைய அந்த மங்க் அல்லது அவருடைய ஒரு ஆலிம், அவர் சொல்றாரு, எங்களோட மார்க்கத்தில் நீங்க வந்துடாதீங்க, எங்களோட மார்க்கத்தில் வந்தா நீங்க அல்லாட கோபத்துக்கு ஆளாகிருவீங்க, நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை தேடுங்க என்று சொன்னார். அங்கிருந்து இவர் வெளியேறி வந்து ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு கிறிஸ்டியன் ஃபாதரை சந்திச்சார். அவர்கிட்ட சொன்னார், நான் ஒரு கிறிஸ்டியனாக ஆக விரும்புகிறேன். அவர் சொன்னார், நீங்க கிறிஸ்டியன் ஆகினா அல்லாத சாபத்துக்கு லானத்துக்கு கேர்ச்சுக்கு ஆளாவீங்க, இதுல சேராதீங்க, நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பாருங்க. கனிமான சகோதரர்களை தெரியாதே, அந்த காலத்திலையும் இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை, சயாத்தி பாலிஸ்முஹு அஹ்மத், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ஒரு நபி வருவார், அவருடைய பெயர் அஹ்மதாக இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத் செய்த துஆ அதை இப்படி எழுதியிருக்கிறார்கள், ரப்பி அஜிது ஃபில் அல்வாஹி உம்மதன் உம் கைரு உம்மத்தின் يَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ رَبِّ اجْعَلْ أُمَّتِي قَالَ لَا تِلْكَ أُمَّةُ أَحْمَدَ الله كتب موسى عليه السلام دعاء செய்தார்கள், يا الله நலவை கொண்டு ஏறி தீயை விட்டு தடுக்கும் ஒரு உம்மத்தை நீ உலகத்துக்கு அனுப்பப் போகிறாய், அந்த உம்மத்தை எனக்கு தா என்று கேட்டபொழுது லா தில்கா உம்மத்து அஹ்மத், இது அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் என்று அல்லாஹ் பதிலளித்தார். நீண்ட துஆ, அநாஜீலுகும் சதகாத்துகும் ஃபீ புதூனிஹிம் யாக்குலூனஹா ரப்பி ஜஅல் உம்மத்தி காலா லா தில்கா உம்மத்து அஹ்மத். சதகா முன்னைய மார்க்கத்துல சதகா வந்தா அதை சேர்த்து வைப்பாங்க, ஆகாயத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து அது கபூல் செய்யப்பட்டு அப்படி எரிச்சிட்டு போயிடும். எங்கள மார்க்கத்துல சதகாவை ஒருவர் சாப்பிடுறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. சல்மான் ஃபாரிஸ் இடையில, சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் நெருப்பு பத்த வச்சு கொண்டிருந்தார்கள், எதுக்கு வணங்குறதுக்கு, ஈரான் அந்த காலம் மஜூசிகள், நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் வாழ்ந்தார்கள். சல்மான் ஃபாரிஸுடைய ஃபாதர் போஸ் பண்ணுவார், நீ நெருப்பு வணங்கு, அவர் நெருப்பை மூட்டி வச்சுட்டு அழுவாரே அல்லா, ஓ யார் சரி ஒரு படைத்தவன் இருக்கிறானே, இது நெருப்பு படைக்கப்பட்டுள்ளவா, இதை நான் எப்படி வணங்க முடியும் என்றே அவருடைய உள்ளத்தில் நெருப்பை வணங்க கூடாது என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. தேடி வந்தார், யூதர்கிட்ட போனார், கிறிஸ்தவர்கிட்ட போனார், இறுதியில் அவர் ஒரு அடிமையாக மாற்றப்பட்டார், மதீனாக்கு வந்து சேர்ந்தார். அங்கு ஒரு ஃபாதர் சொல்லிக் கொடுத்தார், முஹம்மது தான் உண்மையான நபி. எப்படி அந்த ஜெயித் என்பவர் ஜூ கிறிஸ்டியனாக ஆகுவதற்கு முயற்சி எடுத்த பொழுது அவரை அந்த கிறிஸ்டியன் ஜூடைய மார்க்க தலைவர்கள் எங்கட மார்க்கத்தை பின்பற்ற வேண்டாம் என்று சொன்னது போல, சல்மான் ஃபாரிஸுக்கு நெருப்பு வணங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நெருப்பை வணங்க கூடாது, உண்மையான ஒன்றை தேட வேண்டும் என்ற ஆசை வந்து அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் மதீனாவுக்கு. அந்த மதீனாவுக்கு வந்து சேர்ந்த பொழுது அவர்கள் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல ஒரு வேர்ஸை எப்படி படிச்சிருக்கிறாங்க, முஹம்மத் என்ற நபி அவர்கள் கிஃப்டாக கொடுக்கக்கூடிய ஒன்றை எக்ஸெப்ட் பண்ணுவாங்க, சதக்காவை அவர்கள் எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க. சல்மான் ஃபாரிஸ் நபி அவர்களை டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி முஹம்மத் கிட்ட கொண்டு போயிட்டு, முஹம்மதே இந்தாங்க இது உங்களுக்கு சதக்கா என்று கொடுத்த பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், நஹ்னு மஆஷர் அல் அம்பியா, நாங்கள் நபிமார்கள் சதக்காவை சாப்பிட மாட்டோம், இது ஏழைகளுக்கு கஷ்டமானவர்களுக்கு தாராளமாக கொடுக்க முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய துவால மூசா அலை இஸ்லாம் கேட்டார்கள், ரப்பி அஜ்து ஃபில் அல்வாஹி உம்மதன், யல்லா ஒரு உம்மத்தை காண்கிறேன், அனாஜிதுஹும் ஃபீ சுதூரிஹிம் யக்ரஹூனஹா, அவர்கள் குர்ஆனை மரணம் செய்திருப்பார்கள், அந்த உம்மத்தை எனக்கு தாண்டி கேட்கப்படுவே. நபி அவர்கள் அங்கு அல்லாஹ் சொல்கிறான், இல்லை அது அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத். அல்லாஹு தஆலா முற்கூட்டியே ஏற்பாடு செய்து உலகத்துக்கு ஒரு நபியாக, ஒரு சிறந்த நபியாக, உலகத்துக்கு முன்மாதிரியான நபியாக நான் பல எவிடன்ஸ் மூலமாக நிரூபிக்கிறேன், எங்களுடைய நபிதான் யூதர்களுக்கும் நபி, எங்களுடைய நபிதான் கிறிஸ்தவர்களுக்கும் நபி, எங்களுடைய நபிதான் அந்த மஜூசிகளுக்கும், அந்த நெருப்பு வணங்கக்கூடியவர்கள், நெருப்பு வணங்கக்கூடியவர்களும் யூத கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள், இறுதியாக வரக்கூடிய நபியைதான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நபியை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறார். நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். யா அல்லாஹ், எமக்கு எல்லா வகையிலும் சிறப்புடைய, எல்லா வகையிலும் கண்ணியமான, எல்லா வகையிலும் பரிபூர்ணமான ஒரு தகப்பனுக்கு தகப்பனாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு மனைவி அல்ல, பல மனைமார்களுக்கு கணவனாக அவர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் நண்பர்களுக்கு நண்பர்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏழைகளுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை உள்ளவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். பிரச்சனைகள் அவர்களிடத்தில் முன்வைக்கப்படும் பொழுது அந்த பிரச்சனைகளை வளர்க்காமல் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இருந்த மேலான ஒரு பண்புதான், பிரச்சனைகள் மனித சமூகத்தில் உண்டாகும், பிரச்சனைகள் வரும் பொழுது அதுல என்ன ஊத்தக்கூடியவர்களாக இல்லாம அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது நபி அவர்களுடைய வாழ்க்கையில் ஆக சிறந்த ஒரு பண்பாடாக கருதப்படுகிறது. ஒரு தகப்பனாக இருக்கும் பொழுது குழந்தைகள் மீது எவ்வளவு பாசம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். சுபான் அல்லாஹ், ஒரு நாள் நபியுடைய பேரன் ஹசன் அல்லது ஹுசைன் மெம்பர்ல இருக்கும் பொழுது பக்கத்தில் இப்படி நடமாறி போக்கல, ஹதரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கீழே இறங்கி வந்து அந்த ஹசன் அப்படி தூக்கி முத்தமிட்டார்கள். ஒரு சஹாபி கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு 10 பிள்ளைகள் இருக்குது, நான் ஒரு நாளும் இந்த பிள்ளைக்கு ஒரு கிஸ் வந்து கொடுத்ததில்லையே. நபி அவர்கள் சொல்கிறார்கள், உன் உள்ளத்தில் அந்த இறக்கத்தை அல்லாஹ் போடல என்று சொன்னா நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார்கள். நபி அவர்கள் ஒரு நாள் தொழுகிறார்கள். அந்த தொழுகையை நடத்தக்கூடிய நேரத்தில் நபியுடைய பேத்தி உமாமா, அந்த உமாமா ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கிடைச்ச அபுல் ஆஸ் அவர்களுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமாவை முடிச்சது போல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ருக்கையா அவர்களுக்கு பிறகு உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் இருவரையும் ஒன்றுக்கு பின் ஒன்றாக முடிச்சது போல மூத்த மகள் ஸைனப் அவர்களை அபுல் ஆஸ் என்ற மருமகன் முடித்தார்கள். இந்த மருமகனை நபி அவர்கள் பெரிதும் பாராட்டியிருக்கிறார்கள். என்னுடைய மருமகனில் வாக்கை நிறைவேற்றிய உண்மையான மருமகன் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் ஆஸை புகழ்ந்திருக்கிறார்கள். அபுல் ஆஸ் பத்ருடைய யுத்தத்தில் சிறை கைதியாக, நபிக்கு எதிராக பத்ர் யுத்தத்தில் கைதியாக பிடிபடுகிறார். அதுக்கு பிறகு நபி அவர்கள் ஒரு அவரை ரிலீஸ் பண்ணி அவருக்கு ஃப்ரீடம் கொடுத்து அவரை மக்காவுக்கு அனுப்பக்குல, இந்த மகள் உங்களோட நிக்கால் இருக்கிறா, நீங்க இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ப்ளீஸ் பண்ணி இந்த மகளை எனக்கிட்ட ஒப்படைக்கிறீங்களா என்று கேட்டாங்க. அவரு ஒரு காஃபிர், நபிக்கு எதிராக யுத்தத்தில் வந்திருக்கிறார். மகள் நபியுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அபுல் ஆஸுடைய கல்யாணத்தில் மக்கால நடைபெற்றது. அவருடைய வாழ்க்கையில் ஒன்றும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை. நபியுடைய நபித்துவத்துக்கு முதல் நடந்த திருமணம், நபித்துவத்துக்கு பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்க மறுக்கிறார். இப்ப நபி அவர்கள் ஒரு காஃபிர், உங்களோட மகள் ஏந்த மகள் உங்களோட வாழையிலாது, அவள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், இப்ப நீ அவரை விட்டுறணும், மக்களோட கஸ்டடியிலிருந்து வெளியாகி வாடுறது அது ஒரு கஷ்டமான வேலை. ஜெயினப் ரஃபியல்லான் அவர்கள் பிரெக்னன்ட் ஆக இருக்கிறார்கள். மிகவும் பாதுகாப்பாக அபுல் ஆஸ் அவர்களை அனுப்பக்கூடிய நேரத்தில் சில விரோதிகள் ஹதரத் ஜெயினபுக்கு அம்பால் அடிச்சு அவருடைய அந்த பிரெக்னன்சியை அப்படி களைச்சு போட்டார்கள். நோய்வாய்ப்பட்டவர்களாக மதீனாக்கு வந்து சேர்ந்தார்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ் இந்த அபுல் ஆசுக்கு இதாயத்தை நசிவாக்கினார். அவரும் மதீனாக்கு வந்தார். அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் இஸ்லாத்துக்கு முதல் ஏற்பட்ட அந்த திருமணத்தில் நபியவர்கள் இவர்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சார்கள். அந்த நேரம் நபியவர்கள் புகழ்ந்தார்கள், வாக்களித்து நிறைவேற்றிய மருமகன் என்று சொன்னார் அபுல் ஆஸ். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அபுல் ஆஸுக்கு கிடைச்ச புள்ளதான் இந்த உமாமா. இந்த உமாமாவுடைய இரக்கம், ஒரு நல்ல கல்லுண்டு வச்ச மோதிரம் ரசூல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிஃப்டாக கிடைச்சிச்சு. நபியவங்க இந்த மோதிரத்தை பார்த்து கொண்டிருக்குள்ள ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நினைச்சாங்களா, இது எனக்கு நபியவங்க தர போறாங்க. நபியவங்க கேட்டாங்களா, என் அந்த கிராண்ட் டாட்டர் உமாமா எங்க, அவளுக்கு இதை கிஃப்டாக கொடுக்கிறேன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புள்ளைய தூக்கி கொண்டு அசருடைய தொழுகைய ஜமாத் நடத்திருக்கிறாங்க. அந்த பேரன் வேற்றியின் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அன்பு. கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, ஒரு தகப்பனாக, ஒரு போர் வீரராக, ஒரு இமாமாக அவர்களுடைய பணிகளை நாம் படிப்போம் என்றால், சுபானல்லாஹ், நான் இன்று சொல்ல விரும்பும் ஒரு விஷயம் என்னவென்றால், பிரச்சனைகள் வரும் பொழுது பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர்களாக, இது நபியவர்களுடைய ஒரு பிரதானமான ஒரு பண்பாக இருந்தது. பிரச்சனைகள் வரும் சமூகத்தில், பலவிதமான பிரச்சனைகள் உருவாகும். அது ஃபத்வாவாக வரும், அது ஒரு கவுன்சிலாக வரும், அது ஒரு மனிதனுக்கு வழிகாட்ட வேண்டியதாக இருக்கும். பலவிதமான பிரச்சனைகள் சமூகத்தில் வரும். அந்த பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் அந்த பிரச்சனையை எப்படி சொல்யூஷன்களை கண்டு அதை எப்படி தீர்த்து வைக்கிறது, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டலாக இருந்தது. அம்மா சுமையா இஸ்லாத்துக்காக உயிரை கொடுத்த முதல் பெண்மணி, அவருடைய கணவன் யாசிர், அவர்களுக்கு பிறந்த குழந்தை அம்மா, அவருக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு. அது லேசான ப்ராப்ளம் அல்ல, அவருக்கு சொர்க்கம் நரகத்தை முடிவெடுக்கும், முஸ்லிமா காபிரா என்று முடிவெடுக்கும் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைய இந்த அம்மா கவலைப்பட்டு கொண்டு நபியவர்கள்ட்ட வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு. அடிச்ச ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் இருந்தா இல்ல யார சொல்லலாம், நான் ஊர் கடந்து வரக்கூடிய நேரத்தில் சில எனிமீஸ் கையில, விரோதிகள் கையில சிக்கிக் கொண்டேன். நான் ஒரு முஸ்லீம் என்று வெளிப்படுத்தினா என் உயிருக்கு ஆபத்து. நான் ஒரு முஸ்லீம் இல்லை என்றது போல நடிச்சுட்டு வந்தா என் உயிரை பாதுகாத்துக் கொள்ள ஏதும். உங்களுக்கு தெரியும், யார சொல்லலாம், இந்த தாய் இஸ்லாத்துக்கு உயிர் கொடுத்த பெண், இஸ்லாத்துக்கு உயிர் கொடுத்ததே இந்த இஸ்லாத்தை விடு இல்லாட்டி ஒன்னு கொன்றுவேன்னு சொன்னாங்க. அந்த பெண் இஸ்லாத்தை விட மாட்டேன், உயிரை கொடுப்பேன் என்று கொடுத்தால் அந்த பெண், அந்த தாய்க்கு பிறந்த மகன் தான் நான். ஆனா எனக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன, இன்னைக்கு என் உயிரை பாதுகாக்கிறதா அல்லது நான் ஒரு முஸ்லீம் இல்லைன்னு தப்பிச்சு வாரதா, நான் இந்த செகண்ட் பொசிஷன் எடுத்து நான் தப்பிச்சு வந்துட்டேன், நான் செஞ்சது சரியா யார சொல்லல்லா என்று கேட்டார்கள். சுபான் அல்லாஹ், நபி அவர்கள் எவ்வளவு இரக்கம் உள்ள நபி. அல்லாஹ் படைத்த ரப் அவன் அடியார்கள் மீது இரக்கம் உள்ளவன். உனக்கு அப்படி ஒரு கட்டம் வந்தா அம்மா, இதுக்கு பிறகும் உனக்கு ஒரு சந்தர்ப்பப்படி வரலாம். நான் உன்னிடத்தில் இன்னொரு விஷயத்தை கேட்கிறேன் அம்மா, அப்படி தப்பிச்சு வரக்கூடிய நேரத்துல நிலைப்பாட்டில் இருந்தது என்று நபியவர்கள் கேட்டார்கள். உள்ளம் ஈமான்ல நிரம்பிருந்தது, இந்த நாவு தான் அப்படி சொல்லிட்டு தப்பிச்சு வந்தது. யார சொல்லலாம், நான் செஞ்சது சரியா, நீ செஞ்சது சரி, உனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் இப்படி ஏற்பட்டாலும் நீ அப்படி ஃபைன் ஆதபவுத் அப்படி செஞ்சுட்டு தப்பிச்சு வாங்க நபியவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். ஈமானுக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய பிரச்சனையை நபியவர்கள் எவ்வளவு லேசாக முடிச்சு கொடுத்தார்கள். நபியவர்களுடைய பண்புகள் ஆக சிறந்த ஒரு பண்புதான், கஷ்டத்தையும் லேசையும் நபியவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் அவர்கள் லேசை தெரிவு செய்வாகலாம். ஏன் இந்த உம்மத்துக்கு லேசாக இருக்க, தவாப் செஞ்சாங்க. ஹஜ்ஜத்துல் வதால ஒரு கமல்ல ஏறி ஒட்டகத்துல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சென்ஸுக்கு ஒரு யோசனைக்கு வரும், ஏன் ஒட்டகத்துல ஏறி நபியவங்க தவாப் செய்யணும்? 124,000 சஹாபாட அந்த கம்பெனியன்ஸுக்கு மத்தியில, இன்றைக்கு போல பல பில்டிங்கள் அந்த மக்கால இருக்குல்ல, நபி அவங்க தவாப் செய்யக்கூல அந்த ஒட்டகத்துல ஏறி தவாப் செஞ்சது ஏன்? தவாப் செய்யக்கூடிய நேரத்துல அவங்களோட கால் பூமியில படையில, நபி அவர்கள் கீழிருந்து தவாப் செஞ்சிருந்தா இன்னைக்கு 3-story பில்டிங் காபத்துள்ளால ஏற்படுத்த இயலாம போயிருக்கும். நபி அவர்களுடைய கால் கீழப்படாம அவர்கள் ஒட்டகத்தின் மீது தவாப் செய்தார்கள். ஏன்? மக்கள் இந்த தவாபை பார்த்துக் கொள்ளட்டும். நான் முந்தி ஒரு சந்தர்ப்பத்தில் பீஸ்ஃபுல்லாக ரஷ் இல்லாத நேரத்தில் ஹஜர் அஸ்வதை தொட்டு போந்திருக்கிறேன். ஆனா இந்த என்னுடைய லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹஜ், இதுல நான் காபத்துல்லாவை தொட்டு மோக்கல்ல, அந்த ஹஜர் அஸ்வதை நான் தொட்டு மோக்கல்ல. நான் அந்த வேலையை செய்ய போய் இருந்தா உம்மத்துக்கு கஷ்டமாக இருக்கும், உம்மத்துக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்? போகக்கூடிய இந்த 3 மில்லியன் ஹாஜிகளும் காபத்துல்லால உள்ள அந்த ஹஜர் அஸ்வதை முத்தமிட போனா எத்தனையோ டெத் அங்க உண்டாகும். உம்மத்துக்கு லேசை ஏற்படுத்த ஜம்ஜமுடைய தண்ணீரை தானே கிணத்துல போட்டு நபியவர்கள் எடுத்து குடிக்க முயற்சி செய்யல, வேறவர்கள் எடுத்து கொடுத்த தண்ணீர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்தார்கள். இது உம்மத்துக்கு லேசை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான சில அறிகுறிகளை, வாழ்க்கைக்கு தேவையான சில அடையாளங்களை மிக சிறப்பாக செய்து காண்பித்திருக்கிறார்கள். இது நமக்கு மிகவும் முன்மாதிரியாக இருக்கிறது. அதே அகீதா கொள்கை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்த்து வைத்தார்கள். அது இபாதத் சம்பந்தமான ஒரு ஒரு கேள்வியாக, ஒரு பிரச்சனையாக இருந்தா அதை வந்து சொன்னார்கள். ஹஜ்ஜுடைய விஷயங்கள் ஹஜ்ஜுடைய காலமாக இருக்கும் காரணத்தினால் அதையே நான் உதாரணமாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நபி அவர்கள் கல்லடிக்கிறார்கள். கல்லடிச்சு கொண்டிருக்கக்குள்ள யார் சொல்லுவா, நான் கல்லடிச்சேன் குர்பான் கொடுக்கிறதுக்கு முத, யார சொல்லா முடி அரைக்கிட்டேன் நான் இதை செய்யறதுக்கு முத, யார சொல்லா இப்படி செஞ்சுட்டேன் அப்படி செஞ்சுட்டேன்னு ஹஜ் அண்டைக்கு அந்த பெருநாள் அண்டைக்கு செய்ய வேண்டிய 4 விஷயங்களை ஒவ்வொருவரும் வந்து சொல்றார். நான் முந்தி செஞ்சுட்டேனா பிந்து செஞ்சுட்டேன், நான் முந்தி செஞ்சுட்டேன் நான் பிந்து செஞ்சுட்டேன், நான் மக்கால தவாப செஞ்சுட்டேன், நான் கல்ல முந்தி அடிச்சுட்டேன், நான் வந்து முடி அரைக்கிட்டேன், நான் குர்பான கொடுத்துட்டேன். நபி அவர்களுடைய அழகான வார்த்தை என்ன சொன்னா, நீ செஞ்சது ஒரு பிரச்சனை அல்லப்பா, நீ செய் என்று சொன்னார்கள். பிரச்சனைகள் மனித சமூகத்தில் அது மார்க்கம் சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தா அது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்படி அணுகிருக்கிறாங்க, அது வியாபாரம் சம்பந்தமாக இருந்தா அதை எப்படி அணுகிருக்கிறாங்க. ஒரு மனிதர் வந்து சொல்றாரு, யார சொல்லா எனக்கு கடன் மிகச்சிருச்சு, யார சொல்லா என்னால தாங்க முடியல. அந்த கடன் மிகச்ச மனிதருக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு மனிதனுக்கு கடன் அதிகரிக்கக்கூடிய நேரம் அவன் டிப்ரஸ் ஆகிறான், அவனுக்கு நோய் ஏற்படுகிறது, அவனுக்கு ஆபத்து வருது, அவன் பதறுகிறான், கஷ்டப்படுகிறான். நபி அவர்களுடைய ஒரு சிறந்த பண்பு சுபஹானல்லாஹ், இந்த வாழ்க்கையில் எனக்கு மிகவும் உள்ளத்தை தொடக்கூடிய ஒரு சம்பவங்கள்ல ஒன்றுதான். ஒரு நாள் ஒரு பெண்மணி தன்னுடைய கையால ஒரு போர்வைய நபியவர்களுக்காக வேண்டி அவன் தயாரிச்சான். அவன் அந்த மூலன் பண்ணி அதை தயாரிச்சு அழகாக அதை தயாரிச்சு இந்த கையால அதை தயாரிச்சு கொண்டு ஒரு கிஃப்டாக கொடுத்தான். ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சிறந்த பண்பு என்னன்னா, யாரும் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தா அதை ஒரு தேவையுள்ளவன் போல நபியவர்கள் எடுப்பார்களாம். அப்படி இருந்துட்டு ஒரு நெக்லெக்ட் பண்ணிட்டு எடுக்காம அது ஒரு சின்ன ஒரு பொருளாக இருந்தாலும் கொடுத்தவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்த அதை ஒரு தேவையுள்ள மனிதர் போல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எடுப்பார்கள். இந்த பெண்மணி கஷ்டப்பட்டு தயாரிச்சு கொணந்து கொடுத்த அந்த புடவையை கொடுத்த நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தேவையுள்ளவர்கள் போல எடுத்துட்டு அடுத்த நாள் நபியவங்க அதை வியாபண்டி கொண்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. சாபாக்களுக்கு தெரியும் இந்த குளோத் நேற்று ஒரு பெண்மணி தன் கையால தயார் செஞ்சு கொண்டு கொடுத்த கிஃப்ட். ஒரு சஹாபி வருகிறார், வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய இந்த ஷால், நீங்க போட்டிருக்கிற இந்த க்ளோத், நீங்க எனக்கு கிஃப்ட் பண்ணுங்க கேட்கிறார். சஹாபாக்களுக்கு சரியான கவலை வந்துச்சு. ஆனா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணி அப்படி கிஃப்ட் பண்ணிட்டாங்க. சஹாபாக்கள் மிச்சம் எனாயிடாகி போய் அந்த மனிதர்கிட்ட கேட்டாங்க, கொஞ்சமும் ஒரு ஸ்ட்ரென்த் இல்லையா? உனக்கு நல்ல தெரியும், நபி அவர்கள் கிட்ட யாரும் கேட்டா இல்ல என்று சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபிய நீ ஒரு இப்படி ஒரு எம்பரேஷன் பொசிஷன்ல அவரை ஏற்படுத்தி அவர் தரவு என்று ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்கினியே என்று கேட்ட பொழுது, சுபஹான் அல்லாஹ், அந்த சஹாபியும் வேறொரு உலகத்தில் இருந்தார். அவர் சொன்னாரு, நான் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு இந்த க்ளோத் நான் கேட்கல, நான் கேட்டது இந்த கஃபனுக்கு. இமாம் புகாரி சொல்றாங்க, அவருடைய கஃபன் அந்த க்ளோத்துல தான் செய்யப்பட்டது. கனிவான சகோதரர்களை பெரியார்கள், மனிதர்கள் தன்னுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு நவியிடத்தில் வரக்கூடிய நேரத்தில் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் காணக்கூடிய ஒரு சிறந்த மனிதராக நபி அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். அது யாராக இருக்கலாம்? ஒரு ஜூ மதீனால அடிப்பட்டார் ஒரு சஹாபியின் கையால. ஆனா அந்த ஜூவுடைய உள்ளத்துல போகுது, எனக்கு இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தரக்கூடியவர் இந்த முஹம்மதாகத்தான் இருக்கு. அவர் வருகிறார், யார் சொல்லலாம், எனக்கு ஒரு கம்பெனியன் ஒரு சஹாபி என கன்னத்தில் அரங்கிட்டான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரித்தாங்க, ஏன் அடிச்சீங்க இவருக்கு? யார் சொல்லலாம், நான் உங்களை பத்தி புகழ்ந்து பேசக்கூல, அவர் மூசாவை புகழ்ந்து பேசுகிறார். இன்னைக்கு எங்களுக்குள்ள ப்ராப்ளம் இதுதானே, ஒருவர் அந்த ஜமாத், ஒருவர் இந்த ஜமாத், ஒருவர் அந்த கொள்கை, ஒருவர் இந்த கொள்கை. இந்த கொள்கையை புகழ்ந்து அவருக்கு எதிராக கிரிட்டிசிசம், இவரை புகழ்ந்த அவருக்கு எதிராக கிரிட்டிசிசம், ரெண்டு பேருக்கு எதிராக சண்டை, ஒரு பள்ளியில இமாமுக்கும் அந்த மாமூருக்கும் இடையில சண்டை, ஊர்லயும் மஹல்லால இடையில சண்டை, கோர்ட்டு கச்சேரிக்கு போறதுக்கு காரணம் இதுதான், அந்த ஜமாத், இந்த ஜமாத், இந்த கொள்கை, அந்த கொள்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அழகாக இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணினாங்க. சுபஹானல்லாஹ், அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, இந்த பாருங்க, நீங்க இவரை அடிச்சிருக்க கூடாது, நீங்க ஏன் மூசாவும் எங்களுடைய நபிதானே, நானும் ஒரு நபி, அவர் மூசாவை உயர்த்தி பேசி அவர் ஒரு ஜூ, அவர் மூசாவை ஏற்றுக் கொண்டிருக்கிறார், நீங்க ஒரு முஸ்லிம், மூசாவை ஏற்றுக் கொண்டிருக்கிறீங்க, என்ன ஏற்றுக் கொண்டிருக்கிறீங்க நீங்க? நாக்கு பத்து நூனி அலா மூசா, என்ன மூசாவிட உயர்த்தி பேசாதீங்க, நான் ஒரு கட்சி, நீ ஒரு கட்சி, நீ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில, நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில, அந்த பார்ட்டி இந்த பார்ட்டி, அந்த முஸ்லிம் இந்த முஸ்லிம் என்று பார்க்கறது இல்ல, ஏண்ட கட்சி, ஏண்ட கொள்கை, இதுதான் இதுக்காக கொலைகள், உயிர் பலிகள் உலகத்தில் ஏற்பட்டு விடுகிறது. முஸ்லிம்கள் மத்தியில பிரச்சனை, முஸ்லிம் சமூகம் எல்லாத்துக்கும் நபிக்கு நபியை முன்மாதிரியாக எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை முன்வைக்க வேண்டியவர்கள். நபி அவங்க, நான் சிறந்தவனாக இருக்க போல, ஓ யூதனே, நீயே அந்த மூசாவை உயர்த்தி பேசினா என்று சொல்லல. இது இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் போன்றவர்கள் இந்த ஹதீஸ் பதிவு செய்யக்குல கமெண்டேட்டர்ஸ் எழுதுறாங்க, தவாஹு நபியுடைய தாழ்வு, நபியுடைய அந்த ஹம்பிள்னஸ், நபியுடைய அந்த பணிவு. சுபஹானல்லாஹ், அத செய்யது பொழுது ஆதம், ஆதமுடைய குழந்தைகள்ல நான் தான் தலைவன் என்று நபி அவர்களுக்கு நல்ல தெரியும். தெரிஞ்சும் கூட இந்த இடத்துல இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க அந்த நபி அவர்கள் அணுகின முறை, கனிவான சகோதரர்களை பெரியாக்களே, அது உலகத்தையே கவர வைத்தது. இதுதான் நபி அவர்களுடைய வாழ்க்கையில இருந்த மிக சிறந்த பண்பு. மேலான சகோதரர்களே, ஒரு ஒரு மனிதர் வருகிறார், அவர் யார், அவர் உலகமே இஸ்லாத்துக்கு வந்தாலும் நான் இஸ்லாத்துக்கு வரமாட்டேன் என்று சொன்ன மனிதர் சஃப்வான். நபி அவர்கள் வேணுமென்றே அவரை இஸ்லாத்தை கவர வைக்க அவர்கிட்ட சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் வெப்பன்ஸ் உங்கள்கிட்ட எடுக்கணுமா? அவர் கேட்கிறார், நீங்க எனக்கு கேட்கிற இந்த வெப்பன்ஸ் பை போர்ஸ் கேட்கறீங்களா அல்லது பரோ பண்ண கேட்கறீங்களா? நபி அவங்க சொன்னாங்க, இது போர்ஸ் இல்லப்பா, பரோ பண்றேன், நான் இதை ரிட்டர்ன் பண்ணுவேன், ஆரியத்தும் வாஜ்தாத்தும், நான் இதை பரோ பண்ணிருக்கிறேன், இதை நான் யூஸ் பண்ணிட்டு இந்த வெப்பன்ஸ் நான் உனக்கு ரிட்டர்ன் தந்துருவேன். அவர் கேட்கிறார், அவர் ஒரு நான் முஸ்லிம், அவர் கேட்கிறார், உங்களோடு இந்த பேட்டில் எனக்கும் ஒரு அப்சர்வராக வரையணுமா? தாராளமாக வரலாம். அவர் யார்? உலகமே இஸ்லாத்துக்கு வந்தாலும் நான் இஸ்லாத்துக்கு வரமாட்டேன் என்று சொன்ன மனிதன். அவரோடு நபி அவர்கள் ஒரு டீலிங் செய்யறாங்க. எதுக்கு? அவரை இஸ்லாம் என்ன புரிய வைக்கிறதுக்கு. பேட்டில் முடிஞ்சு ஏராளமாக பூட்டி அங்கு இருக்குது, கனிமப் பொருள்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்குது, ஒட்டகம் ஒரு குமியல் இருக்குது. அந்த சஃப்வான் அந்த அதை பார்த்து கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார். நபி அவங்க, சஃப்வான் உனக்கு இது வேணுமா என்று கேட்டாங்க. ஓ, எனக்கு வேணும். எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு சொன்னாங்க. அந்த மனிதன் அதே நேரத்தில் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பெண்கள் வந்து தன்னுடைய பிரச்சனையை முன்வைக்கிறாங்க. ஒருவர் வந்து சொல்றாரு, யார் சொல்லலாம், ஒரு சஹாபி சொல்றார், இந்த மனைவி சரியான சோஷியல் ஆக எல்லாருடைய பழகுறா, யார் தட்டி கூப்பிட்டாலும் பேசுறா, அவர்கிட்ட ஒரு பேட் எட்டிக்கெட் சொல்றிருக்கு, இப்படியான ஒரு தவறான பழக்கம் உள்ளவர், நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். தவறான பழக்கம் உண்டு இருக்குது, நான் எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும்? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றது இது கஷ்டம், நீ அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருக்கு, உடையலாது கோபப்பட்டாங்க, நான் உனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிதானே, உனக்கு அதை ஃபாலோ பண்ண இயலாது, அம்சிக்கா, நீ அவளை வச்சுக்கோ, கோபத்தில் சொல்ற. இது உன்னோட இந்த வாழ்க்கை கழிக்கிறது கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீ இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு நான் சொல்ற சொல்யூஷன் எடுக்க இயலாது. யூ டூ வாட் எவர் யூ வாண்ட். ஒரு பெண்மணி வாரா, யார சொல்லலாம், நான் என் கணவனோட இன்றைக்கு நான் ஒரு 60 வயசு தாண்டிய ஒரு பெண், நான் 60 வயசு தாண்டிட்டேன், நான் ஏராளமான புள்ளையில பெற்றுக் கொடுத்திருக்கிறேன், நான் இவ்வளவு பெரிய புள்ளையில எனக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறேன், நாங்க ரெண்டு பேரும் நல்ல வாழ்ந்து கொண்டிருந்தோம், அவருக்கு திடீரென்று என்னோட வாழ இஷ்டம் இல்லை. என்ன சொன்னார், நீ என் உம்மாவை போல. ஜாகிரியத்துடைய ஒரு பழக்கம் இருந்தது, தன்னோட மனைவியோட வாழ இஷ்டம் இல்லைன்னா நீ அந்த சகோதரிய போல, லைக் மை ஓன் சிஸ்டர் என்று சொன்னா ஹராம் ஆகிரும், அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஹராம் ஆகிரும். இவர் இந்த இந்த வாசகத்தை சொல்லி அந்த பெண்ணுக்கு இதை சொன்ன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي الى الله الله குர்ஆன்ல ஆயத்தறக்கி வைத்தான், இப்படி செய்ய கூடாது என்பதை அல்லாஹ் சட்டமாக இறக்கி வைக்கிறான். ஒரு பெண்ணுடைய முறையீட்டை, ஒரு பெண்ணுடைய கஷ்டத்தை நபி அவர்கள் ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பாதையில போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வயோதிப பெண் உமரை நிப்பாட்டி உமரோட ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறான். சஹாபாக்கள் எல்லாரும் சேர்ந்திருக்கிறாங்க. இந்த பெண் மிச்ச நேரம் டைம் எடுத்துட்டான். உமர் ரலியல்லாஹு வந்து சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன உமர், இந்த ஒரு பெண்ணுக்காக எங்கள் எல்லாரையும் இப்படி டிலே பண்ண வச்சிருக்கிறீங்களே, உங்களுக்கு தெரியுமா இந்த பெண் யாருந்து? இந்த ப்ராப்ளம், இந்த பெண்ணுடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ண அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தறக்கி வச்சிருக்கிறான். கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, மனித வாழ்க்கையில மனிதர்கள் பல விதமான பிரச்சனைகளோடு வாழ்றாங்க. நபி அவர்களுடைய ஒரு வார்த்தை தான், லா தஹ்சன், டோன்ட் பீ சேட். ஆயுதுல் கர்னி, சவுதி அரேபியாவை சேர்ந்த ஆயுதுல் கர்னி என்ற ஒரு ஆத்தர், லா தஹ்சன் என்ற இந்த வார்த்தை வச்சு ஒரு புக் கொண்டு எழுதியிருக்கிறார். அது அரபிக்ல இருந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் செய்யப்பட்டிருக்கிறது, டோன்ட் பீ சேட். அது அதிகமாக விற்கப்படும் ஒரு புத்தகமாக இருக்கிறது, கவலை வேண்டாம். நபியவர்கள் பாருங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை, உயிருக்கு ஆபத்து, அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் நபியவர்களும் குகையில் இருக்கக்குல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இதை சொல்லி காட்டுகிறான். இது யகூலு லிஸாஹிபிஹி லா தஹ்சன், நபி அவர்கள் தன்னுடைய சாஹிப் அபுபக்கருக்கு சொல்கிறார், லா தஹ்சன், கவலை வேண்டாம், இன்னல்லாஹ்மானா, அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான். நாங்களும் எல்லாரும் அல்லாஹ் யாருக்கு என்ன அபிலிட்டி, என்ன கேப்பபிலிட்டி, என்ன ஸ்ட்ரென்த், என்ன பவர், அல்லாஹ் என்ன பொசிஷன் எதை கொடுத்திருக்கிறானோ, சமூகத்தில் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருகிறதோ, நாங்கள் ஒரு பாசிட்டிவ் திங்கராக இருக்க வேண்டுமே தவிர ஒரு நெகட்டிவ் திங்கராக இருக்கக்கூடாது. பாசிட்டிவாக இந்த பிரச்சனையை நான் எப்படி தீர்த்து வைக்கிறது? நபியவர்களுடைய ஜாங்கியத்துடைய காலத்தில் கூட நபியவர்களிடத்தில் இருந்த சிறந்த பண்புகள்ல உண்டுதான் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே அகலாக் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அது வியாபாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அது குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அது இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அது எதுவாக இருக்கலாம். ஒரு பெண்மணி பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு சுதந்திரம் இருந்தது, எவ்வளவு ஃப்ரீடம் இருந்தது. ஒரு பெண்மணி வந்து சொல்றா, யாரும் சொல்ல, என்ன கணவன் நான் தொழுதா அடிக்கிறாரு, நான் நோம்பு குடிச்சா என்ன குடிக்க வான்னு சொல்றாரு. அல்லாஹு அக்பர். நான் இந்த டாபிக் இன்னைக்கு நான் யோசிச்சு வந்து நான் ஜும்மாவுக்கு இன்றைக்கு மன்னிச்சுக்கோங்க, நான் பெரிய ப்ரிப்ரேஷன் ஒன்றும் செய்யல, வளமையாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வாரது. ஆனால் என் உள்ளத்தில் இந்த ஒரு வாரமாக இந்த தலைப்பில் பேச வேண்டும் என்று என் மனம் நாடியது. நான் அதனால தான் இந்த ஒரு தலைப்பு நான் பேசுகிறேன். இது ஒரு விசாலமான தலைப்பு. மேலான சகோதரர்களே, பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறினால், இன்றைக்கு உலகத்தில் முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் படக்கூடிய கஷ்டத்துக்கு முஸ்லீம்களிடத்தில் சொல்யூஷன் இருக்குது. ஒரு மனைவி சொல்றான், இந்த கணவன் என்ன அடிக்கிறாரு, நான் சொல்லுதா, இந்த கணவன் என்ன நோம்பு குடிக்க விடுறாரு. இல்ல, யார் அந்த கணவன்? சஃவான் பின் வாத்தல். வாழ சஃவான், ஏன் நீங்க இப்படி செய்றீங்க? யார சொல்லலாம், இந்த பொம்பளை பார்த்தா ராவுக்கு சூரத்துல் பக்கரா, ஆலை உம்ரான், சூரத்துல் நிசா, குர்ஆன்ல உள்ளதெல்லாம் ஓதி தொழுது கொண்டிருக்கிறான். நானும் ஒரு யங் அவர்கள் முன்புக்கு நீங்க இப்படி சகஜத்துல நீண்ட சூறா ஓதிய இந்த நாளும் ராவெல்லாம் நீங்க தக்பீர் கட்டினா அவர் எங்க போவாரு? அவர் உங்க வைஃப், நீங்க அவர் ஹஸ்பண்ட், நீங்க வைஃப், அவரோட நீங்க கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கம்மா சொன்னாங்க. அப்ப நோம்பு பிடிக்கிறது, நோம்பு பிடிக்கிறது என்னன்னா, நான் சுண்ணத்தான நோம்பு பிடிக்கிறது. இந்த பாருங்க, நீங்க சுண்ணத்தான நோம்பு பிடிக்கிறன்னா உங்களோட ஹஸ்பண்ட பெர்மிஷனை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. வணக்கம் தான், ஆனா அந்த வணக்கத்தை மனவிச்சபடி செய்யறது இல்ல, நபியவர்களுடைய வழிகாட்டல் படி செய்யறது. ஒரு பெண்மணி வாடி போயிட்டு கவலைப்பட்டு மிகவும் ஒரு ஒதுங்கி போயிட்டு வீட்டில் இருக்கிறார். ஏன் மாமா போயிட்டு கேட்டாரு, அம்ருப்னு ஆஸ், மாமா மருமகள்கிட்ட கேட்கிறாங்க, என்னம்மா? ஒரு நாள் கேட்டா அந்த மருமகளுக்கு வெக்கம், மாமா கிட்ட நான் எப்படி சொல்றது, அவருடைய மகண்ட ப்ராப்ளம் அல்லவா, மகனுடைய ப்ராப்ளத்தை நான் எப்படி மாமா கிட்ட சொல்றது. ரெண்டாவது முறையும் வந்து கேட்டாரு, என்ன ப்ராப்ளம்? உங்களோட மகன் மாஷா அல்லாஹ் நல்ல மனிதர். இந்த ரிவாயத் புகாரி, முஸ்லிம், திருமிதி, நசாயி, எல்லா ஆத்தன்டிக் புக்ஸ்ல வந்திருக்கு. உங்களோட மகன் எனக்கு தவறு சொல்றது கொண்டும் இல்லை, ஆனா ராவையில தொழுதா சுபம் மட்டும் தொழுவாரு, எந்த நாளுமே நோன்பு பிடிக்கிறாரு. நானும் ஒரு யங் கேர்ள் தானே, என்ன அவர் ஒன்றும் தொடக்கூட இல்லை. ஹதீஸ்ல புகாரில வருது, அவர் என்ன ஒன்றும் தொடக்கூட இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட வாப்பா இதை நேரடியாக ஹேண்டில் பண்ணேன், எத்தனை எங்க கம்யூனிட்டில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, வாப்பாவால் ஹேண்டில் பண்ணேன். வாப்பா என்ன செய்யறாரு, இன்னொருவருக்கு கைட் பண்றாரு, நீங்க கொஞ்சம் இந்த மகனை இப்படி கைட் பண்ணுங்க, மனைவிய இப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்க. நேரா அம்ருப் நாஸ் போறாங்க, யார சொல்லலாம், இந்த மகனை பார்த்தா வெரி பயஸ், மிக பேணுதலான மனிதர், வாலிபர், நல்ல குரான் ஓதுறாரு, எல்லாம் செய்யறாரு. நீங்க கொஞ்சம் கூப்பிட்டு அவரை கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. அப்துல்லா இங்க வாங்க, என்ன செய்றீங்க? நான் ஒரு நாளைக்கு இவ்வளவு சூஸ் ஓதுவேன், குர்ஆன் இறங்கினதெல்லாம் அவருக்கு பாடம் எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு ஓதி முடிக்கிறார். நோம்பு எந்த நாளும் நோம்பு முடிக்கிறேன். அந்த வாலிபர் ஸ்ட்ரென்த்ல நான் எந்த நாளும் இப்படிதான் செய்யறேன். சுபஹானல்லாஹ். நபி அவங்க எப்படி கீழே கொண்டாங்கன்னா, நபி அவங்க சொன்னாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் போதுங்க, மாசத்துக்கு 103 நோம்பு குடிங்க, 30 நோம்பு குடிக்கிறவரை எக்ஸ்ட்ரீமாக நீங்க இல்லாம நீங்க நியூட்ரலாக வாழ்ந்து பழகுங்க. அப்பதானா நீங்க நிதானமாக போனாதான் உங்க சரியாக அடைய முடியும். ஒரு நாளைக்கு அப்படி, ஒரு நாளைக்கு எப்படி பேலன்ஸ் இல்லாம வாழ்ந்தா உங்க வாழ்க்கை உங்களுக்கு கஷ்டமாகிடும். அந்த சஹாபியை சொல்லி கொடுத்தாங்க, நீங்க நிதானத்தை கடைபிடிக்க, நோம்பு 3 குடிங்க. அவர் போஸ்ட் பண்ணினால் இல்ல எனக்கு எந்த நாளும் குடிக்கணும். அந்த போஸ்ட் பண்ணின காரணத்தினால நபி அவங்க ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸ் ஒன்று பண்ணி, சரி இப்படி செய்யுங்க என்று சொல்லி கொடுத்தாங்க. என்னவே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக செஞ்ச அந்த சுன்னத்தை நீங்க செய்யணும். ஒரு நாளைக்கு நோம்பு குடிங்க, ஒரு நாளைக்கு நோம்பு விடுங்க. அப்ப மந்த்லி 14-15 ஃபாஸ்டிங் அவருக்கு செய்ய வேண்டி வந்தது. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் 80 இயர்ஸ் அடைஞ்சார். அப்பதான் அவர் யோசிக்கிறார், ஓஹோ நபி அவங்க எனக்கு அந்த நேரம் சொன்னாங்க மந்த்லி 3 ஃபாஸ்டிங், நான் போஸ்ட் பண்ணி மந்த்லி 15 ஃபாஸ்டிங் எடுத்துட்டேன். அன்றைக்கு நபி அவங்க சொன்ன சொல்யூஷனை நான் ஃபாலோ பண்ணி இருந்தா எனக்கு இன்னைக்கு லேசாக இருந்திருக்கும். கனிமான் சகோதரர்களை பெரியார்களே, இது நபியவர்களுடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் எடுத்து படிப்பீங்க என்று சொன்னா உண்மையாக அது இன்னொரு பிரச்சனையாக இருந்தாலும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள ஒரு கான்ட்ராக்ட்ல ஏற்பட்ட ஒரு டீலிங்ல ஏற்பட்ட ப்ராப்ளம் நான் பேசிக் கொண்டிருந்தா அது நீண்டு கொண்டே போகும், எனக்குள்ள டைம் வந்துவிட்டது. கனியமானவர்களே, நாங்க நீங்க அல்லாஹ் எங்களுக்கு தந்த அபிலிட்டிய, அல்லாஹ் எங்களுக்கு தந்த அந்த சக்திய, அல்லாஹ் எங்களுக்கு தந்த செல்வத்தை, அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஆற்றலை, அல்லாஹ் எங்களுக்கு தந்த அறிமுகத்தை, அல்லாஹ் எங்களுக்கு தந்த எதையுமே நஃப்ஸுக்காக ஷைத்தானுக்காக பயன்படுத்தாம அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பயன்படுத்தினா 20 லட்சம் முஸ்லிம்கள் இந்த நாட்டில் வாழ்றாங்க. இந்த 2 கோடி பௌத்த இந்து கிறிஸ்தவர்களுக்கு முன்மாதிரியாகவும் நாங்க எங்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய வழிகாட்டக்கூடிய சமூகமாகவும் வாழ முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் நபியுடைய இந்த மேலான பண்பை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இவருக்கு தருவானாக. யல்லா எங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து தருவாயாக. யல்லா எங்களை முன்மாதிரியான முஸ்லிம்களாக வாழ செய்வாயாக. எங்களுக்கு மத்தியிலும் ஒற்றுமையுள்ளவர்களாக, அந்நியர்களுக்கும் நாம் முன்மாதிரியாக ஆக்க வைப்பாயாக. எங்களை இஸ்லாம் வழிகாட்டிருக்கும் அந்த இஸ்லாமிய பண்பாடுகளை, இஸ்லாமிய கொள்கையை, இஸ்லாமிய வாழ்க்கை திட்டத்தை, இஸ்லாமிய அந்த அகலாக்கை பண்பை அந்நியர்களுக்கு காட்டக்கூடிய முஸ்லிம்களை ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய 2500 மஸ்ஜிதுகளையும் யல்லா தீனுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மஸ்ஜிதுகளாக ஆக்கி வைப்பாயாக. முஸ்லிம்களுடைய கொடுக்கல் வாங்கலை யல்லா முன்மாதிரியாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய கவலைகள் துன்பங்களை போக்கிடுவாயாக. எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து தருவாயாக. எங்களுடைய இல்லற வாழ்க்கையில கயிறு வரக்கத்தை உண்டாக்குவாயாக. எங்களுடைய வியாபாரத்தில் வரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. எங்களுடைய கடன் தொல்லைகளை போக்கிடுவாயாக. எங்களுடைய கவலைகளை நீக்கிடுவாயாக. வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Alhamdulillah ya rabbil alamin azim as-sifat as-sami as-sifat al-kabir ash-shan jal qadra fi dhikri muta'i al-amr jali al-burhan faqim al-ism al-ghazil al-kathir al-ghufran jamil al-sana'i jazil al-ata'i mujib al-du'a'i amim al-ihsan sariih hisab al-shadid al-iqab alim al-azam al-sultan wa ashhadu an la ilaha illallah wa la sharika lah wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluh sallallahu ala habibina wa shafina mawlana muhammad nabiyil ummi wa ala alihi wa sahbihi wa sallam amma ba'd fa ya ayyuhan nas wahidullah fa inna tawdi rasulullah واتقوا الله فإن التقوى ملاك الحسنات عليكم بالسنة فإن السنة تعدل الطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم والبدع فإن البدع تعدل المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى قال الله سبحانه وتعالى إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا بارك الله لنا ولكم في الصلاة عظيم ونفعنا وإياكم بالذكر الحكيم وأستغفر الله سائر المسلمين فاستغفروه إنه غفور رحيم